2019 ஏப்ரல் மாத தென்றலிதழில் டொராண்டோ கனடாவிலிருந்து ராகவேந்தர் பிரசாத் அவர்கள் எழுதியிருக்கும் அப்பாவுக்கு அல்சைமர் என்னும் சிறுகதை. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். பிரின்ஸ்டன், நியூஜெர்சி, அதிகாலை 4:16. ஹலோ டே ஸ்ரீகாந்தா, நான் பேசுறது கேட்குதா? இந்தியாவிலிருந்து சித்தப்பா சக்கரபாணி. சொல்லுங்க சித்தப்பா, என்ன விஷயம்? எப்படி ராத்திரி 4 மணிக்கு கால் பண்ணியிருக்கீங்க? டே, முக்கியமான விஷயம். உங்கள் அப்பாவுக்கு அல்சைமர்டா. அதிகாலை 4 மணிக்கு தூக்க கலக்கத்தில் ஸ்ரீகாந்துக்கு ஒன்றும் புரியவில்லை. சித்தப்பா, மறுபடியும் சொல்லுங்க. உங்கள் அப்பாவுக்கு அல்சைமர், செலக்டிவ் அம்னீஷியா, கொஞ்சம் முத்தி போய் அல்சைமர் ஸ்டேஜ் 2 டாக்டர் சொல்கிறாரு. ஒரு 5 நிமிஷத்தில் ஃபோன் பண்ணுறேன் சித்தப்பா. தொடர்பை துண்டித்தான் ஸ்ரீகாந்த். சித்தப்பா கூறிய செய்தி மனதில் பேரிடியாய் விழுந்தது. அவனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அப்பாவை பார்த்து கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் ஆகியிருக்கும். காரணம், அவன் செய்து கொண்ட திருமணம். 13 ஆண்டுகளுக்கு முன்னால் அப்போதுதான் அவன் அமெரிக்கா வந்து 5 வருடங்கள் ஆகியிருந்தது. நியூஜெர்சியில் பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில் MS படிக்க வந்தான். அங்கேயே வேலை கிடைத்துவிட மெதுவாக குடிபெயர ஆரம்பித்தான். அவன் வீட்டுக்கு தொலைபேசியில் அழைத்த போது, ஸ்ரீகாந்தா, டிசம்பர்ல கிறிஸ்மஸ் லீவுக்கு இந்தியா வர்றியோ இல்லையோ, அப்பவே உன் கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு உத்தேசம்டா. உனக்கு சம்மதம் தானே? அப்பா, என்ன சொல்றீங்க? எனக்கு இப்போ கல்யாணத்துல இஷ்டம் இல்லை. நான் இன்னும் நிறைய சம்பாதிக்கணும். ஸ்ரீகாந்தா, பொண்ணு யாரு தெரியுமா? என் அக்காவோட 2வது பொண்ணு லலிதா. சின்ன வயசுலேருந்து உன் மேல ஆசையை வளர்த்து வச்சுருக்கா. மாட்டேன்னு சொல்லாதேடா. அப்பா, அது வந்து என்னடா வந்து போயினே, உனக்கு சம்மதம் தானே? அப்பா, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம். முதல்ல நீங்கள் வா, பாக்கி விஷயத்த அப்புறம் கவனிச்சுக்கலாம். ஸ்ரீகாந்துக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அமெரிக்க பெண் ஒருத்தியை ஏற்கனவே திருமணம் செய்து கொண்டு விட்டான். வீட்டில் யாருக்கும் தெரியாது. அலுவலகத்தின் சிலருக்கும் அவனுடைய கல்லூரி நண்பர்கள் சிலருக்கும் மட்டுமே தெரிந்திருந்தது. பிரிட்ஜ் வாட்டர் பெருமாள் கோவிலில் ஒரு நல்ல நாள் பார்த்து தாலி கட்டிவிட்டு அருகில் இருந்த சர்ச்சில் மோதிரம் மாற்றிக்கொண்டான். உடனடியாக இந்தியாவுக்கு கிளம்பினான். 2-3 முறை அவன் அப்பாவை கூப்பிட்டான். அப்பா தொலைபேசியை எடுக்கவில்லை. மனைவி ஜெனிஃபரையும் அழைத்து கொண்டு சென்றான். சென்னையில் இறங்கிவிட்டு ஓரிரு நாள் கழித்து சொந்த ஊரான திருவையாறு சென்றனர். அப்பா அப்போது சபித்து விட்டார். போடா, உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் உன்னை பார்க்க மாட்டேன். எங்கேயாவது போ. அமெரிக்கா, அர்ஜென்டினா, அண்டார்டிகா, எங்கே வேணா போ. ஆனால் உனக்கு புள்ள பிறந்ததுக்கப்புறம் பையன் தாத்தாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு இங்கே வந்த அப்புறம் உங்கள் அப்பாவை கடைசியாக பார்க்குற நாள் அதுதான். சில நிமிடங்கள் அவன் மௌனமாய் இருந்தான். அப்பா ஸ்ரீகாந்திடம் மனம் விட்டு பேசி சுமார் 13 ஆண்டுகள் ஆகின்றன. ஸ்ரீகாந்த் எத்தனையோ முறை ஃபோன் செய்தும் அவர் பேசவில்லை. சித்தப்பா தான் இருவருக்கும் இடையில் பாலமாக இருந்தார். இப்போது அவர்தான் ஃபோன் செய்து அப்பாவுக்கு அல்சைமர் இருப்பதை சொன்னார். ஸ்ரீகாந்த் மறுபடியும் ஃபோன் செய்தான். அப்பா இன்னமும் எனக்கு கொடுத்த சாபத்தை மறக்கலையோ? வாழ்க்கையில் நடந்த முக்கியமான விஷயங்கள் ஞாபகம் இருக்கு. அவரோட கல்யாணம், நீ பிறந்தது, உனக்கு பூணூல் கல்யாணம், உனக்கு கொடுத்த சாபம். மற்றபடி இன்னைக்கு காலம்பரம் என்ன சாப்பிட்டேன்னு கேட்டா ரொம்ப யோசிச்சுட்டு தெரியலேங்கிறார். டாக்டர் இன்னும் சில மாதம்தான் தாக்கு பிடிப்பாருன்ட்டார். இனிமே எல்லாமே அந்த பெருமாள் கையிலே தான். எனக்கு இப்போ அப்பாவை பார்க்கணும். ஆனால் எப்போ அவர் எனக்கு கொடுத்த சாபம் மறக்கலேன்னு சொன்னீளோ, பார்க்க பயமாகவும் இருக்கு. பயப்படாதே, நான் மெதுவாக அப்பா கிட்ட எடுத்து சொல்கிறேன். நீ வந்து பாரு. நீயும் வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல்ல. சரி சித்தப்பா, சாயந்தரம் திரும்ப ஃபோன் பண்ணுறேன். சுமார் 1 மணி நேரம் கழித்து ஸ்ரீகாந்த் கூப்பிட்டான். சித்தப்பா, இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். சிவராம்னு என் சிநேகிதன் தஞ்சாவூரில் ஒரு ரிசர்ச்சுக்காக வரான். அவன் 3 மாதம் தஞ்சாவூரில் இருக்கணும்னு சொன்னான். நான் தான் சொன்னேன் எங்கள் வீட்டிலேயே தங்கிக்கோன்னு. அவனும் வெஜிடேரியன் தான். திருவையாறுலேருந்து தஞ்சாவூர் 1.5 மணி நேரம் தானே, போயிட்டு வரலாம். 3 மாதத்துக்கு ஹோட்டலில் தங்கினா ரொம்ப செலவு ஆகும். அதனால் அப்பா கிட்ட பேசி ஒரு 3 மாதத்துக்கு அங்கேயே தங்க சொல்லுங்க. அவன் எனக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கான். அவனோட ரிசர்ச் ஒர்க் எல்லாம் நைட் டைம் தான் இருக்கும். அப்பாவுக்கும் துணையாக இருக்கும். நீங்களும் காசி, ராமேஸ்வரம், கேதர்நாத், பத்ரிநாத் எல்லாம் ரொம்ப வருஷமா போகணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ போயிட்டு வாங்கோ. அப்பாவுக்கும் ஒரு மாறுதலாக இருக்கும். நீ சொல்றதும் சரிதான். உங்க அப்பா கிட்ட பேசிட்டு சொல்றேன். ஓரிரு தினங்களில் அப்பாவிடம் பேசி சிவராம் திருவையாறு வீட்டில் தங்க சம்மதம் என்று சொல்லிவிட்டார். திருவையாறு சின்ன வயசில் சிவராமுக்கு அந்த ஊர் கொஞ்சம் பரிச்சயமானதாக இருந்தாலும் இப்போது பல மாற்றங்கள். புதிய பஸ் ஸ்டாண்ட், வாகன நெரிசல், புதிய கடை வீதி, இவற்றில் பழைய அடையாளங்கள் மறைந்து விட்டன. கொஞ்சம் கஷ்டப்பட்டுத்தான் ஸ்ரீகாந்தின் வீட்டை கண்டுபிடித்தான் சிவராம். பழைய வீடு கட்டி 50-60 வருடங்கள் இருக்கும். திண்ணை இருந்தது, முற்றம் இருந்தது, மனிதர்கள் மட்டும் குறைவாக இருந்தனர். சார், சிவராம் அழைத்தான். யாரு? உள்ளே இருந்து ஒரு பெரியவர் எட்டி பார்த்தார். வயது 80 தொட்டிருக்கும். 2 வாரங்களாக வழிக்காத வெள்ளை தாடி, தலையில் எண்ணிவிடக்கூடிய தலைமுடி. எதையோ யோசித்துக் கொண்டிருந்தார். இன்னும் வீட்டிற்குள் பழைய சாதனங்கள் இருந்தன. 90களில் இருந்த தொலைக்காட்சி, ஈசி சேர், அழுக்கு படிந்த புத்தகங்கள், ஒரு மர ஸ்டூல். நான் சிவராம், உங்க மகனின் நண்பன். திரும்ப திரும்ப கூறியும் பதில் இல்லை. அவனை அறியாமல் அவன் கண்கள் ஈரமாகின. அவன் இன்னும் வீட்டு வாசலிலேயே இருந்தான். யாரோ பின்னாலிருந்து நடந்து வரும் சப்தம் கேட்டது. திரும்பி பார்த்தான். கொஞ்சம் ஒல்லியான இளம் முதியவர் ஒருவர் வந்தார். தம்பி, யாரு நீங்க? உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேனே. அவர் சிவராமை பார்த்து கேட்டார். சிவராம் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான். ஓ, நீங்க தானா அது? வாங்க வாங்க, இவர்தான் ஸ்ரீகாந்தோட அப்பா சத்யநாராயணன். என் பேரு சக்கரபாணி, ஸ்ரீகாந்தோட சித்தப்பா. உள்ள வாங்க. சற்று தயங்கி சிவராம் உள்ளே போனான். ஸ்ரீகாந்த் எல்லாமே சொன்னான். நீங்க 3 மாசம் இங்கே தான் இருப்பீங்கன்னு, அந்த ரூம்ல தங்கிக்கோங்கோ. காலையில் சாயந்தரம் 2 வேளை சாப்பாடு வந்துடும். காப்பியோடு சேர்த்து பக்கத்து திரு சாரதா மாமி சமையல் செஞ்சு கொண்டு வந்து விடுவாங்க. இந்த வீட்டை உங்கள் சொந்த வீடு மாதிரி நினைங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், நான் என் மனைவியை அழைச்சுண்டு ஒரு 15 நாள் ராமேஸ்வரம், காசி, கயா எல்லாம் போகிறேன். வந்துட்டு 1 வாரம் ரெஸ்ட், அப்புறம் ஹரித்வார், ரிஷிகேஷ், கேதார்நாத், பத்ரிநாத்னு 1 மாசம் டூர், அப்புறம் 10 நாள் ரெஸ்ட், அப்புறம் உடுப்பி, தர்மஸ்தாலா, குக்கேன்னு மங்களூர் பக்கம் 10 நாள் டூர். ஸ்ரீகாந்த் விவரமாக சொல்லியிருப்பானே. சொன்னான் அங்கிள். நான் அமெரிக்கா போன புதுசில் அவன் எனக்கு நிறைய உதவி இருக்கான். 2008 எனக்கு வேலை போச்சு. அப்பவும் அவன்தான் பக்கபலமாக இருந்தான். அந்த நன்றி கடன் எப்படியாவது செஞ்சு தீர்க்கணும்னு நினைச்சேன். அவனால் இந்தியா வர முடியாதுன்னு சொன்னான். எனக்கு 3 மாசம் ஒரு ரிசர்ச்சுக்காக இந்தியா வர்ற வாய்ப்பு கிடைச்சிது. அப்படியே அப்பா கூட கொஞ்ச நாள் இருந்துட்டு போகலாம்னு வந்தேன். அப்பா? அது ஸ்ரீகாந்தோட அப்பா. சரி சிவராம், நான் கிளம்புறேன். அப்பாவை பத்திரமா பார்த்துக்கோங்க. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? தினமும் காலையும் ராத்திரியும் மாத்திரை கொடுக்கணும். 1 மாசம் 1 நாள் தஞ்சாவூர்ல மெடிக்கல் செக்கப். மற்றபடி உங்க அண்ணாவை என் அப்பா மாதிரி பார்த்துக்கிறேன். சக்கரபாணி சத்யநாராயணை பார்த்து, அண்ணா, இவா உங்க பிள்ளையோட ஃப்ரெண்டு, பேரு சிவராம், அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கான். உங்க கூட தான் 3 மாசம் இருக்க போறான். ஓ, அவரிடமிருந்து வேறு பதில் எதுவும் வரவில்லை. சித்தப்பா கிளம்பி விட்டார். என் பையனை தெரியுமோ? அவன் அமெரிக்காலேயே ஃபேமஸான ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில தான் படித்தான். சத்யநாராயணன் பேசினார். பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி அங்கிள். ஆ, நீயும் அங்கே தான் படிச்சியா? ஆமாம், உங்க மகனோட நெருங்கின நண்பன். சிவராம் கண்களில் நீர் துளித்தது. என் பையன் +2 இந்த தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே முதலாவதா வந்தான். தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியரிடம் பரிசு பெறும் புகைப்படம் பழைய தினமலரில் வந்தது. எடுத்து வைத்திருந்தார். அதை சிவராமிடம் காண்பித்தார். இது அவனுக்கு காது குத்தும் போது எடுத்தது. சத்யநாராயணன் நீண்ட நாள் கழித்து மனதார பேசினார். அன்று மட்டும் 30 மணி நேரம் பேசியிருப்பார். கடந்த 1 வாரத்தில் பேசிய நேரம் அதைவிட குறைவு. அடுத்த சில நாட்கள் வேகமாக நகர்ந்தன. சிவராம் அவரை கூட்டிக் கொண்டு அருகில் இருந்த கோவில்களுக்கெல்லாம் போனான். அவரிடம் பேசுவது அதிகமானது. சத்யநாராயணன் மெல்ல புத்தகங்கள் படிக்க ஆரம்பித்தார். அவ்வப்போது சக்கரபாணி செல்பேசியில் அழைத்து விசாரித்தார். சத்யநாராயணன் நலமாக இருப்பதாகவும் தஞ்சாவூருக்கு பரிசோதனைக்கு போய் வருவதாகவும் சிவராம் கூறினான். 3 மாதங்கள் ஓடி போயின. சக்கரபாணி வீட்டுக்கு வந்தார். வீடு கொஞ்சம் மாறி இருந்ததை கவனிக்கவில்லை. அண்ணா, எப்படி இருக்கே? வாடா, காசி ராமேஸ்வரம் எல்லாம் எப்படி இருந்தது? எப்படி அண்ணா ஞாபகம் வச்சிருக்க? சிவராம் எழுதி கொடுத்துட்டு போனான், படிச்சுண்டே இருந்தேனா, அதான் ஞாபகம் இருந்தது. அவர் கையில் ஒரு காகிதம் இருந்தது. ஆமாம், சிவராம் எங்க? இன்னைக்கு காத்தால ஃப்ளைட்டில் அமெரிக்கா போயிட்டான். மறுபடியும் காகிதத்தை பார்த்து சொன்னார். ஊருக்கு போயிட்டானா, என்ன சொல்றேன்னா? அப்போதுதான் வீடு கொஞ்சம் மாறி இருப்பதை உணர்ந்தார். நெடுநாளைக்கு பிறகு வீடு சுத்தம் செய்யப்பட்டிருந்தது. புத்தக அலமாரியில் அழுக்கு இல்லை. ஃபியூஸ் போன டியூப் லைட் மாற்றப்பட்டிருந்தது. பல சின்ன சின்ன மாறுதல்கள். மிக முக்கியமாக அண்ணா புத்தகம் ஒன்றை அருகில் வைத்திருந்தார். பாதி படித்திருப்பார் போலும். டெமென்ஷியா வந்த பிறகு படிப்பதை நிறுத்திவிட்ட அவர் இப்போது மாறியிருந்தார். நேராக சிவராம் தங்கியிருந்த அறைக்கு போனார் சக்கரபாணி. அங்கே அவன் வந்து தங்கிய சுவடி எதுவும் இல்லை. அலமாரியில் காகிதங்கள் இருந்தன, ஜெராக்ஸ் காகிதங்கள். அவற்றை தற்செயலாக பார்த்தவருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அங்கே ஸ்ரீகாந்தின் பாஸ்போர்ட் நகல். அது எப்படி சிவராமிடம் வந்தது? அங்கே ஸ்ரீகாந்தின் போட்டோவை பார்த்தார். அது வேறு யாரும் அல்ல, சிவராம். மறுநாள் அமெரிக்காவிலிருந்து ஸ்ரீகாந்த் அழைத்தான். டே ஸ்ரீகாந்தா, எப்படிடா இருக்க? இங்கே வந்துட்டு போனது நீயா? ஆமாம் சித்தப்பா, எப்படியாவது அப்பா கூட கொஞ்ச நாள் இருக்கணும்னு தோணித்து. ஆனால் அப்பா தான் சாபத்தை மறக்கலையே, அதனால் ஃப்ரெண்டு வர்றதா சொல்லிட்டு நானே வந்தேன். அப்போ அந்த 3 மாதம் ரிசர்ச், நான் அங்கே வர ஒரு காரணம் வேணும் இல்லையா? கம்பெனியில் 3 மாதம் லீவு போட்டேன், ரிசர்ச்னு போய் சொல்லி அங்கே வந்து அப்பாவை நன்னா கவனிச்சுண்டேன். அவருக்கு பிடிச்ச கோயிலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனேன். கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மூடு மாறித்து பழைய விஷயமெல்லாம் ஞாபகத்துக்கு வந்தது. அதுக்கு மேலே ஆஃபீஸில் சமாளிக்க முடியல, அதான் வந்துட்டேன். என்கிட்டே கூட நீ இதை சொல்லலையேடா. இல்லை சித்தப்பா, அப்பாவுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்தில் தான் உங்ககிட்ட இருந்து மறைச்சேன். எனக்கு இப்போ சந்தோஷமாக இருக்கு சித்தப்பா. எங்கே அப்பா கூட பேச முடியாதோன்னு நினச்சேன். ஆனால் இந்த 3 மாதம் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாட்கள் சித்தப்பா. சரிடா, நீ தான் சிவராம்னு அவர்கிட்ட சொல்லிட்டியா? இல்லை சித்தப்பா, நான் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் என்னால் முடியலை. பயம், எங்கள் அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயம். நீங்களும் சொல்லாதீங்க சித்தப்பா. சரிடா, நானும் சொல்லலை என்றபடி திரும்பினார். அப்படியே வாயெடுத்து போனார். 4 அடி தூரத்தில் சத்யநாராயணன். சக்கரபாணி, நீ பேசினதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஃபோனை என்கிட்ட கொடு. சக்கரபாணி பயந்து கொண்டே ஃபோனை கொடுத்தார். ஸ்ரீகாந்த். சத்யநாராயணன் குரல் கொஞ்சம் தடுமாறியது. அப்பா. ஸ்ரீகாந்தின் குரலும் தடுமாறியது. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. இன்னைக்கு காத்தாலே தான் இங்கே வந்தேன். உனக்கு எத்தனை பசங்க? 1 பையனப்பா. சரி, எனக்காக நீ இங்கே ரொம்ப நாள் தங்கியிருந்து பார்த்துக்கிட்டே இன்னும் 1 உதவி செய்வியா? சொல்லுங்கப்பா. உன் பொண்டாட்டி புள்ளைய கூட்டிட்டு வாப்பா, நான் என் பேரனை பார்க்கணும். மறுமொழியில் அமெரிக்காவில் இருந்து ஒரு சின்ன விசும்பல் சத்தம் கேட்டது. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.